ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு அறிமுக உரை தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் இதை கேடனே இனி மேல் விளைவதறிந்தேன் இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிட நின்றியே கலங்கினேன். பெருமான் தன்னுடைய இரண்டு திருவடிகளையும் நம்முடைய குருநாதருடைய தலையில சேர்த்தார். திருவாசத்திலையும் சொல்றார், இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துவிட்டேன். என் சிரசின் மீது பெருமான் சுட்டிய ஜோடியான திருவடி இணையார் திருவடி. இணை மேட்ச், ஆறுதல் பொருத்தமா இருத்தல், பொருத்தமான திருவடி. பொருத்தமான திருவடி என்றால் சமமான திருவடி என்ற பொருள் கிடையாது. மேட்ச் என்பது வேறு, ஈக்குவல் என்பது வேறு. மேட்ச் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஈக்குவல் ஹைட்ல கல்யாணம் பண்றது இல்லையே. வீட்டுக்காரர் கொஞ்சம் ஹைட் கூட இருந்தாதான் மேட்ச். இன்னும் சொல்ல போனா நம்ம விட கொஞ்சம் கலர் கூட இருந்தாலும் நல்லதுதான். அவர் கூட சேர்ந்து போகும்போது நாலு பேர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கண்டு பொறாமப்படுற மாதிரி இருந்தாதான் மேட்ச். ஈக்குவலா இருந்தா மேட்ச் கிடையாது. உரு ஒன்றோடு ஒன்று ஒவ்வாடி அப்படி இணையார் திருவடி பெருமான் சிரசில வைத்தான். சிரசில வைத்ததோடு இல்லாமல் ஒரு திருவடியை சிரசில வைத்து இன்னொரு திருவடியை கையில் கொடுத்தான். இரண்டு திருவடிகளையும் கையில் கொடுத்தான். இந்த மூன்று நிலையில தீட்சை ஏற்படும். நம்ம குருநாதருக்கு தன் குருநாதர் எப்படி தீட்சை பண்ணினார்? இரண்டு திருவடிகளையும் இரண்டு கரங்களிலே பிடித்துக்கொள் என்று கொடுத்ததும் உண்டு. இரண்டு திருவடிகளையும் குருநாதருடைய சிரசிலே சூட்டியதும் உண்டு. நல்லூரிலே அப்பர் பெருமானுக்கு அளித்ததை போல ஒரு திருவடியை சிரசிலே சூட்டி ஒரு திருவடியை கரத்திலே கொடுத்ததும் உண்டு. இந்த மூன்று செய்திகளுமே திருவாசகம் திருக்குவையார் என்ற இரண்டு நூல்களையும் சேர்த்து பார்க்கும்போது கிடைக்கும். புறங்கடந்தான் அடி காண்பான் புவி விண்டு புக்கறியாது இறங்கிடு எந்தா என்று இறப்பத்தன் ஈரடிக்கியன் இரண்டு கரங்கள் தந்தான் ஒன்று காட்ட மற்ற ஆங்கதும் காக்கிடன்று கிடந்தான் தில்லை அம்பல முன்பில் நம் ராஜவனே என்று திருக்குவையார்ல சொல்ற. பெரு இதுல என்ன செய்தின்னா, நமக்கு வேண்டிய செய்தி, இறைவன் எனக்கு ரெண்டு கை எதுக்காக கொடுத்துருக்கிறான்னா அவனுக்கு ரெண்டு கால் இருக்கு, அதை ரெண்டையும் பிடிச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கான். ஒத்த கையால பெருமானுடைய ரெண்டு காலங்களை பிடிச்சுக்கிறது கஷ்டம். பெருமானுக்கு ரெண்டு காருக்கு மேல இருந்தா என் ரெண்டு கை பத்தாது. சாமி மேட்சா கொடுத்துருக்காரு, தனக்கு ரெண்டு கால் எனக்கு ரெண்டு கை. தன் ஈரடிக்கு என் இரண்டு கரங்கள் தந்தான், ரெண்டு கால உன் ரெண்டு கைனால பிடிச்சுக்க அப்படின்னு சாமி கரெக்டா பர்ஃபெக்ட் கேட்ச் கொடுத்துருக்கிறார். இவரும் பிடித்து கொண்டார். அத சொல்றார், பிடித்து கொண்ட அந்த திருவடியை சிரசின் மேல் ஏற்றிக்கொண்டார். அடுத்த தீட்சை, கையால் தொழுது உன் கழற்சேவடிகள் கழுமத்தழுவி கொண்டு எய்யாது என்றன் தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என்ற வாயால் அலற்றி அழல் சேர்மெழுகோப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மா என்று திருவையாற்றிலே தன்னுடைய குருநாதரை பார்த்து தரிசனம். திருவையாற்றுல ஐயாற்றுறதையும் அழைத்தாலும் குருநாதர் தான். இந்த செய்திகள் விளக்கமாக அமையும்படியாக நம்முடைய குருநாதருக்கு புராணம் பாடப்பட வேண்டும். இதான் உண்மையா குருநாதர் புரிஞ்சுக்கிற புராணம். குருநாதர் எங்கு சென்றாலும் தன்னை ஆட்கொண்ட பெருமானைத்தான் கண்டார், இன்னொரு தெய்வத்தை காணல. தில்லையில எதை தரிசனம் பண்றார் இங்க பாருங்க. நடராஜாவை பார்க்கணுங்கிற ஆசையில வரார். தில்லையை பற்றி கேள்விப்படாதவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் எல்லோருக்குமே முதல் நாள் தில்லையிலேயே நான் தரிசனம் கண்டது அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் இல்லையா? அதை போல நம்ம குருநாதர் கடவுள் பணிக்க தில்லைக்கு வரார். எப்படி வரார்னா, கேள்விப்பட்டதை போல காலிலே கொலு சரிந்து கொண்டு ஒரு கையில டமரு ஒரு கையில நெருப்பு ஒரு கைய வீசி ஒரு கையினால அபய ஆனந்த முத்திரையோடு தலையில கங்கை ஒலிக்க அம்பாள் இருந்து பார்த்து கொண்டிருக்க பெருமான் ஆனந்த திருடன் புரிவார்னு எல்லாரும் பதஞ்சலி வியாகரபாதர் பார்க்க ஆனந்த திருடன் புரிகிறார். நந்தி முழவம் கொட்ட இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்க திருமால் வத்தளம் வாசிக்க பிரமன் பிரம்ம தாளம் போட புராணங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் அர்த்தப்படி நம்ம சாமியை பார்க்கலாங்கிற ஒரு ஆசையோட தானே வருவாங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் தடவை நடராஜர் பார்க்க வரும்போது அப்படித்தான் நம்ம குருநாதர் வந்தார். காட்சி கிடைக்கலையே, ஆனா காட்சி கிடைக்கலேன்னு வருத்தப்படுதா இந்த பிள்ளை? இது பெருந்துரை பிள்ளை, அந்த காட்சி கிடைக்கலேங்கிற வருத்தமே இல்லை. எம்பிரானை கண்டேன் என்ற பெரும் மகிழ்ச்சி தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலி டெலிகிராஃபிக் லாங்குவேஜ் ஒண்ணு. டெலிகிராம் பழகாய் டெலிகிராம்லாம் கிடையாது. எட்டு வார்த்தைக்கு மினிமம் சார்ஜ் 1.5 ரூபாய். அதுக்கு மேல ஒரு வார்த்தை போனாலும் அடுத்த ஸ்டேஜ். அதனால ரொம்ப ஜாகிரதையா டெலிகிராம் கொடுப்பாங்க. மேல் சைல்டு பாண்ட் அவ்வளவுதான். எட்டு வார்த்தை எழுதலாம், இருந்தாலும் 3 வார்த்தைகள்லாம் முடிச்சுட்டு ஆண்கள் தான் பிறந்திருக்கு. அப்படிலாம் டெலிகிராம் கொடுத்து பழகணும். பல இடங்களில் திருமுறைகள் டெலிகிராஃபிக் லாங்குவேஜ் இருக்கு. அப்ப வேண்டிய சொற்களை பெய்து அங்கு பொருள் காண வேண்டும். அந்த அவ்வாறு வேண்டிய சொற்களை பெய்து கொள்வதற்கு நம் இலக்கியம் இலக்கணம் இடம் கொடுக்கின்றதற்கு சொல்லியச்சம். சொல்லச்சங்களை பெய்துதான் பொருள் காண வேண்டும். அதற்கப்புறம் பொருள் எச்சம்னு ஒன்று உண்டு, சொல்லாமல் விட்டது அது பொருள் எச்சம், அதையும் மனதில் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் குறிப்பு எச்சம்னு ஒன்று உண்டு. வீட்டுக்கு 4 பேர் வந்திருக்காங்க. கணவனார் பேசுறார் வீட்டுக்காரிட்ட. பேசும்பொழுது வீட்டுக்காரிக்கு மட்டுமே புரியும் சில விஷயம், வந்திருக்கிற விருந்தினருக்கு புரியாது. அதான் குறிப்பு, அந்த குறிப்பு எச்சம். அதிகாரியாக இருந்தான் என்று சொன்னால் அவன் திருவாசகத்தை படிக்கும் போது அவனுக்கு மட்டும் புரியக்கூடிய சில விஷயங்கள். அதிகாரியா இருந்தார், அதிகாரின்னா தகுதி உள்ளவர், அது குறிப்பு எச்சம். இப்படி இலக்கணத்துல எச்சங்கள் உண்டு. சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்பொலிக்கே ஆறாத ஆசையதாய் அடியேன் வருகின்றேன் தில்லைக்கு. இது சொல்லச்சங்கள். தில்லைக்கு வரேன், தில்லைக்கு வரும்போது என்ன, தில்லையில போன நடராஜா ஆடுறதா பாக்கலாம்னு ஆசையா வரு. அப்படி வந்த எனக்கு என் அகம் மகிழ, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நான் மகிழும் வண்ணம் தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடந்தை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யா. இங்க கால கொருசு குட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு ஆடுற ஆள் யாருன்னு பார்த்தா நம்மாள். நடராஜாவை பார்க்கலான்னு வந்த எனக்கு நம்மால பாக்குற பேரின்பம் கிடைச்சு. அப்ப என்னது, யார பார்த்தாரு, ஆத்மநாத சுவாமியை தான் பார்த்தார். இல்லையில் ஆத்மநாத சுவாமி தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்சை பேரானந்தம் என்று பார்க்கிறார். அதான் குருவே சிவம் என்று இருக்கின்ற அந்த அந்த சிவநெறி உண்மையான சிவநெறியில விளங்குகின்றார். சிவம் என்பது ஒரு நாமும் ஓருருவம் ஒன்றுமில்லாத பொருள். அதற்கு படைக்கப்பட்ட உருவங்கள் எல்லாம் அது திருவுருளினாலே இந்த உயிர்களை உயர்த்துவதற்காக பெருமான் தனக்குத்தானே படைத்துக் கொண்ட திருவுருவங்கள். அத்துணை திருவுருவங்களிலும் தலையாயது எது என்று சொன்னால், குருநாதனாக அவன் நேரடியா இன் ஃபிளஷ் அண்ட் பிளட் நம்மை காப்பதற்காக நேரிலே வந்து பிசிக்கலா தன்னுடைய கரத்தை நம்முடைய உடம்பே அக்கரத்தை கொண்டு உடம்பை திருந்துகின்றாரே, அந்த திருமேனி தான் திருமேனிகளிலே உயர்ந்த திருமேனி. அதனால்தான் அந்த திருமேனியை பொத்தாம் பொதுவாக திருக்கோயிலுக்கு செல்பவர்கள் காண முடியாது என்பதற்காக காணொலா திருக்கோலம்னு சொல்லுவோம். சாதாரணமா கோயிலுக்கு போனா அந்த திருக்கோலத்தை காண முடியாது, அது காணொலா திருக்கோலம். எல்லோருக்குமே இன் ஃபிளஷ் அண்ட் பிளட் ஒரு குருநாதன் வேண்டும். கடவுளை அறிந்த ஒருவன் அவனிடமிருந்துதான் கடவுளை அறிய முடியும். தன் முயற்சியினாலே கடவுளை அறிய முற்படுவது, தானே திருமுறைகளை படித்து ஓதி உணர முற்படுவது, நல்ல காரியங்கள் செய்வது, இதெல்லாம் ஓரளவுக்கு தான் உதவும். உடல் சுமையை குறைப்பதற்கு ஒருத்தர் சலூனுக்கு போயிட்டு வந்தா போதுமா? அதே போல குருநாதன் அருளின்றி இந்த பிறவி கடல் நீந்தப்படாது. அதற்கு சிறந்த எடுத்து செய்வது நம்முடைய குருநாதனுடைய புராணம். இந்த புராணத்தினுடைய பயன், இந்த புராணத்துடைய பயன் என்னன்னா, இந்த புராணத்தை கேட்பவர்களுக்கெல்லாம் ஒரு உறுதி என்னன்னா, கடவுளுடைய வழிபாடு என்பது நமக்கு நல்ல குருநாதனை பெற்றுத்தரும். கடவுள் வழிபாட்டினுடைய பலனும் சிறந்த குருநாதனை நமக்கு பெற்றுத்தரும். அந்த குருநாதன் அருளினால்தான் நாம் கடவுளை உள்ளவாறு அறிய முடியும். ஒஸ்தி அப்படிங்கிறதுனால கடவுளை நேரடியா ஒருத்தன் வந்து அறிய முப்பட முடியாது, அதுக்கு பலன் அளிக்காது. இந்த உமாபதி எப்படி சொல்றாருன்னா, அழகா ஒரு ஓமையில சொல்றார். ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு விஷம் தலைக்கு ஏறுது. அப்படி ஏறும் பொழுது பாம்புக்கு பகை கீரி, பாம்புக்கு பகை கருடன். அவன் கீரியை கட்டிக்கொண்டு புரண்டாலும் இந்த நஞ்சு நீங்க. ஆனா கருட மந்திரம் ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை உபாசித்து வரப்படுத்திய ஒரு மனிதன், அந்த மனிதன் அந்த மந்திரத்தை உச்சரித்து இவனை பார்த்தால் அந்த விஷம் முறிஞ்சது. அதே போல நீ கடவுளையே கட்டிக்கிட்டு புரண்டு அழுதாலும் அந்த கடவுள் அருளால் உனக்கு உன்னை கடைத்தேற்றுவதற்கு ஒரு குருநாதன் தான் கிடைப்பான். குரு அருளின்றி திருவடி இல்லை என்பது சொல்லப்படுகின்ற விஷயம். அந்த விஷயம் திருமுறைகளிலும் சொல்லப்படுது, நம்முடைய குருநாதருடைய வாழ்க்கையிலும் அந்த வாழ்க்கையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இப்ப தில்லைக்கு வந்து நடராஜபுரமான தரிசிக்க ஆசையா வந்த அவர் தன் குருநாதனையே எங்கு தரிசித்தார் என்று அண்மை காலத்தில் இது உண்மையாயிற்று. அப்படின்னா திருவண்ணாமலையில இரண்டு நமச்சிவாய மூர்த்திகள் இருந்தார். அதுல குருநாதருக்கு குகை நமச்சிவாயர்னு பேர், ஒரு குகையில வாழ்ந்த காரணத்தினார். சீடருக்கு குரு நமச்சிவாயர்னு பேர், அவர் குருநாதனா பின்னாடி ஆனார் அதனால. ஆனா ரெண்டு பேருக்கும் பெயர் இயற்பெயர் நமச்சிவாயம், இருவரும் வீரசைவர். இவருடைய சிறந்த அலாதியான குரு பக்தியை பார்த்தார் அவர். பார்த்துட்டு திருவண்ணாமலைக்கு எதுக்கு ரெண்டு நமச்சிவாயம், அதனால தில்லைக்கு உன்னை டெபுட் பண்ணிடுறேன்ட்டார். நீ தில்லைக்கு போ, தில்லையில் சென்று இருந்த சீடராக இருக்கின்ற நமச்சிவாயம் கேட்டாரு, குருநாதனுடைய அந்த திருமுகத்தை காணாமல் எவ்வாறு உயிர் வாழ்வேன். உண்மையான குருநாதன் உண்மையான சீடன், சத்குரு சச்சீடன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒரு முறை தீட்சை ஆகிட்டா போறோம். பிறகு சீடனுக்கு என்ன பணி அப்படின்னா, தனக்கு சிவனை உபதேசித்த அந்த குருநாதனை சிவனாக பாவித்து வழிபடுவதே பணி, வேறொன்றும் பணி கிடையாது. புதிதாக அறிவதற்கு ஒன்றும் இல்லை. உடம்பிலே உயிரிருக்கின்ற வரையிலும் குருநாதனுக்கு தொண்டு செய்வதுதான் இந்த உயிர் வாழ்க்கையினுடைய பிறவியினுடைய பலனே தவிர கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றும் இல்லை. சிவநெறியில ஞானம் என்பது தொண்டுதான், ஞானத்தின் உண்மை உருவம் தொண்டுதான். அஞ்ஞானிகள் தான் ஞானத்தை ஏற்றுச் சுரைக்காய் தேடுவார்கள். அம்மையார் நம்ம வந்து எச்சரிக்கின்றார்கள், அவங்களால இந்த இடத்துக்கு வரவே முடியாதுங்கிறாங்க. நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக, அவங்களாம் எட்டியே இருப்பாங்களா, கிட்டக்கு வரமாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வண்டி வண்டியா புஸ்தத்தையே படிச்சுட்டு இருக்கிறவங்க. எங்க பெரியவங்களா சொல்லிருக்காங்க, படிக்கிறது கொஞ்சமாகவும் தொண்டு செய்வது அதிகமாகவும் இருக்கணும், அப்பதான் கொஞ்சம் படிச்சது நமக்கு பலன்படும். ஆயிரக்கணக்கா நூல்கள் படித்தாலும் அந்த நூல்களிலே நமக்கு இடப்படுகின்ற கட்டளைகள் இரண்டு தான். ஒன்று, நம்முடைய இந்திரிய வசமாகாமல் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். பார்க்கக்கூடாத பார்த்துட்டா மனம், நாம் சொல்லணும் மனதிற்கு கண்ணுக்கும் இன்னும் ஒரு முறை பார்க்காதேன்னு சொல்லணும். பார்க்கக்கூடாத பார்த்துட்டா சிவசிவான்னு சொல்லி ஆசமனம் செய்து திருநீர் அணிவது பெரியவர்களுடைய வழக்கம். இன்னும் ரெண்டு தடவை பார்த்துட்டு இதை செய்யறேன்னு சொல்லக்கூடும். அப்ப நம்முடைய இந்திரிய வசம், இந்திரிய ஜெயம் நமக்கு இருக்கணும். புலன்களை கட்டுப்படுத்தி நாம் நாமாக இருக்க வேண்டும். நாம் இருந்தால் போதுமா, இதை அரை கிணறு தாண்டுவதுதான். மீது என்ன அப்படின்னு கேட்டா, மகேஸ்வர மாகேஸ்வர வழிபாடு, இறைவனையும் இறைவனுடைய அடியார்களையும் வழிபட்டு உய்தல், இந்திரியங்களை அடக்குதல், இறைவனையும் இறைவனுடைய அடியார்களையும் வழிபடுதல். இந்த இரண்டிற்கு மேல் இன்னொரு உபாயம் எந்த நூலிலாவது இருக்குதான்னு நீங்க தேடி தேடி சல்லடை போட்டு பாருங்க. எந்த அருள்நூல்லையும் இதை தவிர இன்னொரு உபாயம் இருக்கிறதா அடியனுக்கு தெரியாது. இது ரெண்டுதான் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம். இதை ஒருவன் தெரிந்து கொண்டு விட்டு கடைபிடிப்பதற்கு வாழ்வை பயன்படுத்த வேண்டுமா, இதையே என்ன சொல்லுவாங்க, இம்போசிஷன் எழுதுற மாதிரி படிக்கிறதா? அப்ப நூற்கல்வியை நான் இகழவில்லை. நூற்கல்வி எப்ப தேவைப்படுதுன்னா, இந்த சித்தம் தடுமாறும், போர் அடிக்கும், அப்ப டிவியை ஆன் பண்றதுக்கு பதிலா நம்ம திருவாசத்தை எடுத்து வச்சுக்கணும். திருமுறைகளை படிக்கும், திருமுறைகளே அன்றாட ஒரு அரை மணி நேரம் விடாம படுத்துக்கொண்டு வந்தால் போதும். ஆனால் தொண்டுதான் முக்கியம். கடவுளே நமக்கு குருநாதனா வந்துட்டார், அதுக்கப்புறம் அவனுக்கு தொண்டு செய்வதை விட மேலான இன்பம் என்ன இருக்கிறது? அகில உலக நாயகன் நடராஜ பெருமான், இந்திராதி தெய்வங்கள் வந்து அவனுடைய கூத்து தரிசனத்துக்காக நந்தியம்பெருமானுடைய பிறம்படி வாங்கி கொண்டு திளைக்கின்றார். அந்த நடராஜ பெருமானை தொட்டு பூசிக்கின்ற நிலையிலே இருந்தவர் உமாபதி சிவனார். அந்த உமாபதி சிவனார் தான் ஒரு குருநாதனை பெற்று அவனுக்கு தொண்டு செய்கின்ற நிலையிலே நடராஜாவை இழந்தோம் நினைச்சாரா, நடராஜாவை உறுதியாக பெற்றோம் நினைச்சார். குருநாதனை பெற்று நடராஜாவுடைய பூஜை நின்று போச்சு. அவர் பாடிய பல நூல்களிலே ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு சிறு துளி வருத்தம் அவர் மனதில் தெரியுதா? தீட்சிதாள்ல ஒரு தீட்சிதாளா இருந்தா வருஷத்துல ஒரு நாள் பூஜை வரும், அந்த நடராஜாவை 360 நாள் பூஜை பண்ற பாக்கியம் கிடைச்சதா நினைச்சார். குருநாதனுக்கு தொண்டு செய்யும் பொழுது ஒரு தீட்சிதரா இருந்தா என்னைக்கோதான் பூஜை வரும். குருநாதனை பெற்ற பிறகு யாருக்கும் போட்டி கிடையாது, யாரோடும் போட்டி கிடையாது. நம்ம குருநாதர் நமக்கே இருக்கிறார். 365 அவரை பூசிக்கலாம் என்ற உயர்ந்த நிலை அதுதான் அவர் கிடைத்ததாக. அந்த குருவே சிவம். ஒருவன் எத்துணை தாய் வயிற்றில பிறக்க முடியும்? ஒரு பிறவிலே ஒரு தாய் வயிற்றில தான் பிறக்க முடியும். அதே போல ஒருவனுக்கு ஒரு குருநாதன் இன் பிளஷ் அண்ட் பிளட் உடம்பிலே இருக்கு கிடைக்கணும். சான்றோர்கள் அருளாளர்கள் அடியார்கள் எல்லோருமே குருநாதர்கள் தான். அவருடைய பூஜையை குரு பூஜைன்னு சொல்றோம். இருந்தாலும் தன் வாழ்நாளிலே ஒவ்வொரு உயிருக்கும் தன்னை ஈன்று புறந்தருகின்ற ஒரு தாய் பெற்ற தாய் உண்டு என்பதை போல ஒரு குருநாதர் உண்டு. நமக்கெல்லாம் பெற்ற தாய் ஒரு தாய் உண்டு. எல்லா பெண்களையும் தாய் போல் மதித்தாலும் பெற்ற தாய் ஆக மாட்டார்கள். பெற்ற தாய் தானே சிரமப்பட்டிருக்கா, நமக்காக உழைச்சிருக்காள், அவளுக்கு இணை யாரும் இல்லையே. அதே போல நமக்கென்று உழைக்கின்ற ஒரு குருநாதன் உண்டு, அவனுக்கு நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம் என்று உணர்ந்தார் அப்பூதியடிகள். அப்பூதியடிகளுடைய சரித்திரம் அதான் சொல்லுது. வாழ்நாளிலே ஒருவன் ஒரு உயிரோடு இருக்கிற குருநாதனை பெற வேண்டும். அப்பர் பெருமானே அப்படி பெற்றார். அவர் அந்தனர் குலத்திலே பிறந்து அவர் தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களினாலே அடைய முடியாத ஒரு தவப்பேறு ஞானமும் உண்டா? இல்லை. ஆனால் தன் வாழ்நாளிலே இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு ஞானியை அறிந்த அளவிலே இயல்பாக அவரை தன் குருநாதராக பெற்றார். என்ன காரணம்னா, குருநாதரை பெறாது வாழ்வு பயனற்றதாக ஆகக்கூடாது. எந்த வாழ்விலே ஒருவன் குருநாதரை கையின் களவுமாக பிடித்துக் கொள்கின்றாரோ, இன்ஃபிளஷ் அண்ட் பிளட், அந்த பிறவி இல்லை என்று சொன்னால் அதற்கென்று இன்னொரு பிறவி வரும். இதுதான் உண்மை. இஃப் யூ டோன்ட் பிகின் அட் தி பிகினிங், யூ வில் ஹாவ் டு எண்ட் வித் தி பிகினிங். ஆரம்பத்தில் ஆரம்பிக்காதத முடிவில் ஆரம்பிக்கணும், அதுல தான் ஆரம்பிக்கணும், குரு வழிபாட்டில் தான் ஆரம்பிக்க வேண்டும். இதை நம்முடைய குருநாதர் தன்னுடைய வாழ்நாளிலே உணர்ந்தார் என்பதை திருவாரூர்கள் புராணமும் பரஞ்சோதிமனுடைய திருவாரூர் புராணமும் ஒத்த கருத்துல நமக்கு சொல்லுது. அவர் மந்திரியாரா இருக்கும் பொழுது அவர் பெருமானை அறிய வேண்டும்னு ஆசைப்பட்டு ஒரு அழகான உருவம் ஒன்று சொல்லுது இந்த புராணம். பாடல் பாடலை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு அறிமுகம் சொல்ற முடியும். நல்ல அறிமுகத்தோட நல்ல வாசப்படிய நிலையோடு இருந்தா ஒரு நல்ல வீட்டுக்குள்ள நுழையலாம். அதே மாதிரி கடவுளை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஒரு பெரிய விளாமரம், நிறைய விளாங்கதிகள் பழுத்திருக்கு. மரத்தை ஏறி பறிக்க முடியாத ஒருத்தன் இந்த விளாம்பரத்தெல்லாம் பறிச்சுக்கணும்னு ஆசைப்படுறான். மரத்து மேல ஏகப்பட்ட குரங்கு இருக்கு. இவன் என்ன ஐடியா பண்றான், அந்த குரங்கு நோக்கி கல்லை விட்டு எறிகிறான். குரங்கு கடுப்புல என்ன பண்ணுது, விளாம்பழத்தெல்லாம் பிடுங்கி பிடுங்கி இவன் மேல எரியுது. அப்ப அத்தனை விளாம்பழத்தையும் போயிடலாம். இதை போல கடவுளை தேடினார். ஆனால் கடவுள் உணர்ச்சி உண்டாகல. எப்படின்னா, நீங்க எப்படி இவனுக்கு ஏதாவது தெரியுதா, இவனுக்கு தெரியுறது கரெக்டா இருக்கான்னு பாக்குறத கூப்பிட்டுருக்கீங்க, இதான் கல்வி தெரியுது. உலகியல் என்பது அப்படித்தான். நம்ம கல்வியை தேடுபவர்கள் யார்கிட்ட எது இருக்கும், எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ, அப்படி எல்லா இடத்துல இருந்தும் அந்த கல்வியை பெற வேண்டும். சிறந்த ஓமையை கொடுத்தார் அவர். அப்ப படிச்சவன் என்ன பண்ணுவான், புரோகாவன். படித்தவன் என்னாவா, புரோகாவன். கல்லை விட்டு எரிஞ்சா குரங்கு புரோகாக்காரத மாதிரி வாத பிரதிவாதங்கள், உனக்கு இது தெரியுமான்னு கேட்டா, உனக்கு இது தெரியாத போல இருக்கேன்னு கேட்டா, இது மாதிரிலாம் சொன்னா படிச்சவன் புரோகாவான். அவன் படிச்சது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த விலங்கனியினாலும் அவருக்கு அந்த ஆத்ம திருப்தி, ஆத்மானந்தம், சிவானந்தம் விளையவில்லை. அப்புறம் அவர் உணர்ந்த கடவுளே குருநாதனாக எழுந்துள்ளான் ஒழிய இந்த பசி அடங்க. நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆசை ஒரு பேராசை. உடம்பு முழுக்க அந்த ஆசையாகவே, ஆசை மயமாகவே ஆகிவிட்டது. ஆசை என்பது எங்கோ மனதிலே ஒரு இடத்திலே இருந்தால் கூட அது மனிதனை அவ்வளவு கஷ்டப்படுத்து. மனசுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பெண்ணின் மீது ஒருத்தருக்கு ஆசை இருக்குன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். ஒரு குழந்தை மேல அம்மாவுக்கு ஆசை இருக்குன்னா அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா. குருநாதருக்கு சீடன்பால் அன்பு இருக்கு. குருநாதர் அந்த சீடனுக்கு குருநாதன்பால் அன்பு இல்லாவிட்டாலும் குருநாதருக்கு சீடன்பால் அன்பு உண்டு அப்படிங்கிறது விவேகானந்தர் சொல்ற. நான் என் குருநாதரிடம் வைத்திருக்கிற அன்பை விட அவர் என்பால் வைத்திருந்த அன்புதான் அதிகம். அப்ப மனதிலே ஒரு இடத்திலே ஒரு ஆசை இருந்தால் அது ஆசை. உடம்பு முழுக்க ஆசையே இருந்தால் அது பேராசை. அதனால அந்த உடம்பை ஆசையால் ஆகிய பிண்டம், பிண்டம் என்றால் மாவை பிடித்து வைத்தால் பிண்டம், மாவை பிடித்து வைத்தால் பிண்டம். ஒரு பொருளினால் முதலிலிருந்து கடைசி வரை ஆவதற்கு பிண்டீகரணம் செய்தல் பேர் பிடித்து வைத்தல், ஹோமோஜினிட்டி, ஒன்று போல் இருத்தல். எனக்கு உடம்பு முழுக்க ஆசைன்னு சொல்றார் குருநாதர். அதனால தன்னை பற்றி சொல்லும் பொழுது ஆசையால் ஆகிய பிண்டம் என்று சொல்றார். பேராசையான் இந்த பிண்டம், பேராசையான் இந்த பிண்டம் அற பெருந்துறையான் சீரார் திருவடி என் தலைமையில் வைத்த பிறான். கருணைக்குரிய அவனுடைய திருவுடையை என் தலை மீது வைத்த பிறான். அற என்றால் முழுவதுமாக. பெருமான் என்னை முழுவதும் ஆட்கொண்டான், தன்னை முழுவதும் தந்தான், பண்டைய அடியார்க்கு ஈந்தருளும் பரிசே எனக்கு தந்தான். அந்த அடியார்களெல்லாம் பெருமான் தங்களை ஏமாற்றாமல் முழுவதும் கொடுத்ததை உணர்ந்து இன்புற்றார்கள். தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாய் என்று உன் தவறெல்லாம் ஆறா என்றார். சாமி கையில பாக்கி வச்சுக்காம சில குழந்தைகளுக்கு கையை திறந்து காமினா கறந்து திறந்து காமிச்சிடும், ஒழிச்சிக்கவே தெரியாது, கள்ளம் கபடு இல்லாத குழந்தை. அதுபோல கடவுள் தன் மெய்யடியார்களுக்கு தன்னை முழுவதுமாக தருகின்றான். இரண்டு செய்திகள் திருவாசகத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகள். இந்த ஞானத்தை பொறுத்தவரையிலும் கடவுள் ஞானத்தை கள்ளமின்றி தருகின்றார். அவ்வாறு தந்தாலும் அந்த ஞானம் எல்லையின்றி இருக்கின்றது. சாமி ஒழிக்காம ஞானத்தை முழுக்க கொடுக்கிறார். முழுக்க கொடுத்தாலும் அதை துய்ப்பது என்பது தொடர்ந்து துய்த்து கொண்டே இருப்பது. என்ன காரணம்னா, ஞானத்திற்கு ஒரு எல்லை அவதி லிமிட் இல்லை. அதனால ஒருவன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இன்புற்று கொண்டே அறிந்து கொண்டே இருக்கின்ற துய்க்கின்ற நிலை அதுதான் சிவஞானம். அதனாலதான் அது எப்பொழுதுமே புதிது போலவே தோன்றும். நவமாய செஞ்சுடன் சொன்னார். இதை ரொம்ப சிறப்பா விளக்கின்றன திருக்கோவையார். வற்றாது முற்றாது இவ் அணிநலம். ஆனந்த குத்தருடைய அருள் இருக்கின்றதே, அந்த திருவடி இன்பம் என்பது எப்படிப்பட்ட இன்பம்னா, வற்றாது முற்றாது இவ் அணிநலம். இந்த நலம் என்றால் ஞானம், அணி என்றால் சிறப்பு, சிறப்பான ஞானம். பிறப்பென்னும் பேதமையை நீங்குவதற்கு இந்த சிறப்பு என்னும் செம்பொருள் ஞானம் தேவை. பொது ஞானம் வந்து பிறவியை நீக்காது. பொது ஞானம் என்பது ஃபேக்சுவல் நாலெட்ஜ். அது மண்டையில ஒரு அடிபட்டா மறந்து போற ஞானம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் மண்டையில ஒரு அடிபட்டு தான் மறந்து போடும். அது டீடைல்ஸ், ஃபேக்சுவல் நாலெட்ஜ். அது கம்ப்யூட்டர் மெமரி மாதிரி. அது எல்லாரும் ஞானம் நினைக்கிறாங்க, அது ஞானம் இல்லை. ஆனந்த அனுபவம் தான் ஞானம், இன்பம் தான் ஞானம். அது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படும். இந்த பிறவிலே சரியக்கிரிய யோகத்தினாலே எந்த ஒரு சிவனருளை நீங்கள் பெற்றீர்களோ அந்த பெருமானுடைய திருவிடையை பெறுகின்ற நிறையானம் ஏற்படாவிட்டால் குற்றம் இல்லை. இப்ப படிச்ச இந்த தவம் அப்படியே அடுத்த பிரிவுக்கு தொடரும், நட்டமாகாது. அப்ப அப்படி சொல்லப்பட்ட கல்வி என்பது இந்த எட்டு கல்வி இல்லை, ஒருவருடைய ஆன்ம கல்வி தான் என்று பார்க்கின்றோம். அதுதான் நமச்சிவாயம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் என்று பார்க்கின்றோம். அப்ப ஒருவனுக்கு வந்து அது குருநாதர் மூலம் வருது. அந்த குருநாதருக்கும் கடவுளுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டா, தாய் வயிற்றிலே பிறப்பதை போல குருநாதர் இடத்துல இந்த சீடானவன் ஒரு பிறப்பு எடுக்கின்றான். அந்த பிறப்பு எடுக்காத வரையிலும் இவனுக்கு பிறந்த பலன் கிடையாது. இத வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பிறவி விட்டுட்டு நம்ம இன்னொரு பிறவிக்கு இந்த ஒரு உயிர் போகுது, அது மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும். பிறவி எடுத்து ஒரு மானுட பிறவி எடுத்து மண்ணிலே எடுத்து தக்க குருநாதன் மூலம் ஆகம கல்வியை பெற்று தவம் செய்து கடவுளை பெற வேண்டும், மீண்டும் பிறப்பினை ஒழிக்க வேண்டும். அதற்கு இந்த பிறப்பு ஒரு வாய்ப்பு என்று இயங்குகின்றது. இறந்து போன ஒரு உயிர் இயங்குகின்றது. பெருமானுடைய பஞ்ச கிருத்தியங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐந்துல படைத்தலே தலையாயது அப்படின்னு செக்குலர் குருவான் அபிப்பிராயப்படுறார். சம்பந்த பெருமானுடைய திருவாதத்தை சொல்லும்போது படைப்பு தொழிலே ஐந்தொழிலே சிறந்தது. ஏன்னா அது பெருமான், அதான் அவருக்கு துருப்புச்சீட்டு. படைக்கப்படாத உயிர்கள் ஞானத்தை பெறமாட்டான், மண்ணிலே படைக்கப்படாத உயிர்கள் ஞானத்தை பெறமாட்டான். அந்த கருத்தை அப்படியே சொல்கின்ற நூல் நம்ம திருவாசகம். பிரம்ம விஷ்ணுக்கள் உட்பட அதிகார மாயினாலே சிவபுண்ணியம் இருந்தும் கூட உவர்ப்பு ஏற்பட்டு சிவபெருமானுடைய திருவடியை பிறதுரை வேட்கை நீங்கி பற்றாத தங்களுடைய குற்றம் அவர்களுக்கு தெரியுது. பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அவனுடைய குற்றம் தெரியுது. என்ன குற்றம் தெரியுதுன்னா, ஒருவனுக்கு தன் குற்றம் தெரிந்தால் மட்டும் அவன் வந்து அந்த குற்றத்தை கலைந்து கொண்டு விடுவான் என்று சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் நம்ம பண்ற தப்பு, இருந்தாலும் தப்புலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் முன்கோபம் வருது, அதனாலதான் நான் கெட்டு போறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதை எப்படி மாற்றிக்கொள்வது என்ற வழிமுறைகள் நமக்கு தெரியாது. வழிமுறைகள் தெரிந்தாலும் கைகூடாது. எல்லாவற்றிற்கும் அறிவு மட்டும் பற்றாது. இது வெறும் ஃபேக்சுவல் நாலெட்ஜ் தான், அறிவு மட்டும் பற்றாது. அதற்கு ஒரு குரு கிருப்ப, ஒரு சிவ கிருப்ப, சான்றோர்களுடைய தொடர்பு, தகுந்த சூழ்நிலை, தொடர்ந்து செய்கின்ற புண்ணியம், புண்ணியம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். புண்ணியம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு, பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அடிமுடி தெரியலன்னு சொல்றாரு சம்பந்த பெருமர். அவங்க பண்ணின புண்ணியம் கொஞ்சம் குறைச்சல. நன்மையால் நாரணனும் நான்முகனும் காண்பறிய தொன்மையான். நன்மை என்றால் புண்ணியம். புண்ணியம் பண்ணிதான் பிரம்மா பிரம்மாவா இருக்கார், விஷ்ணு விஷ்ணுவா இருக்கிறார். அதான் அந்த புண்ணியம் போதல்ல. அண்ணாமலையாருடைய திருவடியை காண்பதற்கு அந்த புண்ணியம் போதல்ல. அந்த புண்ணியம் சிலருக்கு இருக்குமா? உண்டு. பகிர்ந்தவரும் காணா மலரடி இரண்டும் யாரே பண்புடைய அடியாரல்லால் பறிந்து நேர் காணவல்லார் அப்படின்னு குங்கிலிய கலையில சொல்றேன். திருமாலால் அறிவிடையான திருவடியை அடியார்களை சிலர்கள் யார் அறிவார்கள் என்பதனால மெய்யடியார்கள் அந்த திருவடியை அறிவார்கள் என்பது பொருள். ஆகவே புண்ணியம் இருந்தால் பெருமானை காணலாம். பெருமானை யாருமே காண முடியாதுன்னு எந்த சொல்ல யாருமே காண முடியாதுன்னு சொல்லிட்டா நமக்கு அந்த பெருமானை காண்பதிலே எந்த இச்சையும் ஏற்படாது. கிட்டாதாயில் வெட்டன மர கிடைக்காதனப்புறம் இருக்க இவ்வளவு பேச்சு பண்ணணும். கிடைக்கக்கூடியதே நாடுவோம். கடவுள் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டா புசத்தை எடுத்து மூடி வச்சிடலாம். எது கிடைக்கக்கூடியதோ அதை தேடலாமே, ஏன் வீணா லுல்லு படணும் என்று எல்லாரும் நினைப்பார்கள். கிட்டுவார், ஆனால் எப்படி கிட்டுவார், எப்பொழுது கிட்டுவார், எனக்கு இப்பிரிவிலே கிட்டுவாரா என்று பார்க்கும்போது உயிர் வந்து பிறக்க விரும்புகின்றது. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. பூமியில போய் பிறக்கணும், பூமியில போய் பிறந்து திருப்பந்திரையை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். திருப்பந்திரை வழிபாடு செய்து திருவாதிமுறைகள் உணர்ந்த அந்த நிலையை உணர வேண்டும் என்று பிரம்ம விஷயங்கள் ஆசைப்படுறாங்க. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றான். பூமியில பிறந்து இந்த பிறவி வீணாவது யாரா விரும்புவார்களா? அதனால அப்போதிகள் அப்பர் பெருமானுடைய பெருமையை அறிந்தவுடனே அவரை காணாத போதும் குருவாக வரித்தார். என்ன காரணத்தினால? இந்த பிறவி குருநாதனை பெறாது மடியக்கூடாது. அப்ப யாரோ ஒரு குருநாதன் அவரை முன்னாடியே அடைஞ்சிருக்கலாங்கன்னா அதுவும் முடியாது. ஒரு பெண் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும் விரும்புவா, அதுக்காக கல்யாணம் ஆனதுக்காக எவனையா கல்யாணம் போனா? நிச்சயமா மாட்டார். அவளுக்கு தெரியணும் இவர்தான் நம்முடைய கணவர், இவர்தான் சிறப்பானவர். நம்ம என்ன வச்சுப்பார், இயல்பாக தன்னுடைய மனம் அவரை நாட வேண்டும். திருநல்லூர் திருவிருத்தம் அப்பர் பெருமான் சொல்றாரு, திருநல்லூர் இருக்கிற பெண்கள்னா சிறுமிகள், இடையராத நல்லூர் பெருமானுக்கு தரிசிப்பவர்கள். பெருமான் தான் அவங்களுக்கு உரிமை இருக்கு, சாமி அவங்களுக்கு க்ளோஸ் உறவு. சாமினா எங்கேயோ கைலாசம் இருக்கிறத அவங்க நினைக்கல, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் திருக்கோயில இருக்கிறார். அவரை பார்க்காம பரீட்சைக்கு போக மாட்டாங்க. அப்படி நமக்கு ஒரு பிதா. அதனால திடீர்னு ஒரு ஆடவருடைய முகம் கனவுல பார்த்துட்டான். அப்புறம் சொல்ற பார்த்தோன்னா கனவுலேயே அவர் இடத்துல மனம் போயிடுச்சு. அவர்கள் செய்த புண்ணியம் அந்த பெண்ணுடைய கனவுல காட்டுது. உடனே நேரம் சாமிட்டு போறாங்க, நான் கனவுல பார்த்தேனே அந்த ஆளை எனக்கு கட்டி வை என்று கேட்கிறார்களாம். அப்புறம் சொல்ற, ஆகவே தனக்கு உரியவனை தான் தெரிந்து நாட வேண்டும். தெரிந்து நாடி அந்த அப்படிப்பட்டவன் எதனால் கிட்டுவான்? நாம் வழிபடுகின்ற கடவுளுடைய அருளினால் கிட்டுவான். நமக்கு உரியவனை நாம் நாட வேண்டும், அவனை பெற்றாக வேண்டும். அவன் நாம் வழிபடுகின்ற கடவுளுடைய அருளினால் நமக்கு கிட்டுவான்.